நேயர்களே, இது நமது விவசாயி சமுதாய வானொலி பண்பலை 107.4. நேயர்களே, இன்று நாம் தெரிந்து கொள்ளப் போவது மாடித்தோட்டம் அமைப்பது பற்றி. முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா, நமது முன்னோர்கள் இயற்கையான முறையில் விவசாயம் செய்து காய்கறிகளை விளைவிச்சு ஆரோக்கியமான நோயற்ற வாழ்க்கை வாழ்ந்து வந்தாங்க. அதன் பிறகு மக்கள் தொகை பெருக்கத்தினால் விளைநிலங்கள் வீடுகளாயின, உணவு தேவையும் அதிகமாச்சு. அப்போது ரசாயன உரங்களை பயன்படுத்தி காய்கறிகளை விளைவிச்சு உணவு தேவையை பூர்த்தி செய்தாங்க. ரசாயன உரங்களை அதிகம் பயன்படுத்தினதுனால மக்களுக்கு பலவிதமான நோய்கள் ஏற்பட்டது. அதன் பிறகுதான் மக்களுக்கு இயற்கை முறை விவசாயத்தின் மீது விழிப்புணர்வு ஏற்பட்டு இப்போது மக்கள் எல்லாருமே இயற்கை முறை விவசாயத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுறாங்க. தற்சமயம் பார்த்தீங்கன்னா, வீட்டை சுற்றி இடம் இருக்கிறவங்க தங்களுக்கு தேவையான காய்கறிகளை இயற்கையான முறையில் விளைவிச்சு தங்களின் தினசரி தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிறாங்க. வீட்டை சுற்றி இடமில்லாதவங்க அவங்களோட மாடியில் தோட்டம் அமைச்சு இயற்கையான முறையில் காய்கறிகளை விளைவிக்கிறாங்க. சில பேர் மூலிகை செடிகளையும் சில பேர் அலங்கார செடிகளையும் வளர்த்து வர்றாங்க. இது அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்காகவும் அமையுது. நகர்ப்புறத்தில் வாழ்கிற மக்கள் எல்லாருமே இப்போது அதிகமாக மாடித்தோட்டம் அமைப்பதில் மிகுந்த ஆர்வம் காட்டி வர்றாங்க. இப்படி மாடித்தோட்டம் அமைக்கும் போது எவ்வாறு இடத்திற்கு ஏற்ப மாடித்தோட்டம் அமைக்கலாம் என்றும் எந்த வகையான காய்கறிகளை பயிரிடலாம் என்றும் நோய் தாக்காமல் இருக்க என்ன செய்யலாம், இப்படி மாடித்தோட்டம் அமைக்கும் போது கையாள வேண்டிய வழிமுறைகள் பற்றி நமக்கு சொல்வதற்காக கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தை சார்ந்த தோட்டக்கலை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் காய்கறி பயிர்கள் துறையில் பணிபுரியும் உதவி பேராசிரியர் முனைவர் டாக்டர் கே சோபா திங்கள்மணியன் அவர்கள் நமது சமுதாய வானொலி நிலையத்திற்கு வந்திருக்காங்க. வாங்க, அவங்க கூறும் தகவல்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.
அனைவருக்கும் வணக்கம். மாடித்தோட்டம் என்றால் என்ன என்றதை பற்றி நான் சொல்ல போகிறேன். எனது பெயர் கா சோபா திங்கள்மணியன். உதவி பேராசிரியராக காய்கறி பயிர் துறையில் 2013 பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். மாடித்தோட்டம் என்றால் என்ன? இப்போ பெருகி வரும் மக்கள் தொகையில் பார்த்திங்கன்னா நில அளவெல்லாம் குறைஞ்சிட்ருக்கு. அவங்கவுங்களோட செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனே கிடையாது, தட் மீன்ஸ் செல்ஃப் சஃபிஷியன்சியே கிடையாது. வெஜிடபிள் ப்ரொடக்ஷனோ இல்லை அவங்கவுங்களுக்கு உண்டான தரமான காய்கறிகளை வந்து தானே பெருக்கிக்கிறதுக்கு தானே ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்காக நம்ம மாடித்தோட்டம் வீட்டிலே அமைக்கும் போது நமக்கு நல்ல சத்தான காய்கறிகள் கிடைக்கும். இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடில் 50% காய்கறிகள் வந்து பங்கு கொள்கின்றன. ஸோ அந்த காய்கறியில் பார்த்திங்கன்னா முக்கியமான வைட்டமின்னான ABCDEK மற்றும் சில தாது உப்புக்களான, அதாவது உடம்புக்கு தேவையான கால்சியம், ஃபாஸ்பரஸ், பொட்டாசியம், இரும்பு, கந்தகம், மெக்னீஷியம், மேங்கனீஸ், சோடியம் குளோரைடு, அயோடின், துத்தநாகம், தாமிரம் போன்ற முதலிய உப்புக்கள் வந்து நம்ம உடலோட ஆரோக்கியத்திற்கு பெரிதும் பங்களிக்கிறது. இப்போ இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் நம்ம அனைவருமே பார்த்திங்கன்னா துரித உணவுகள், அதாவது இந்த பீஸா அந்த மாதிரி சொல்கிறோம் பாருங்கள், அதில் தான் அதிகம் ஆர்வம் காட்டிகிட்ருக்கோம் சாப்பிட்றதுல. இதனால் இந்த மாதிரி பீஸா இதெல்லாம் சாப்பிட்றதுனால நமக்கு போதியமான வைட்டமின்களோ இல்லை சத்துக்களோ கிடைக்கிறதில்ல. மேலும் காய்கறியோட விலை உயர்வு மற்றும் அதோட முக்கியத்துவம் தெரியாமல் நகர்ப்புற பகுதியில் பார்த்திங்கன்னா போதுவான நிலம் இல்லாதனால எல்லாருமே வந்து காய்கறியை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க. இப்போ இந்திய தேசிய ஆராய்ச்சி கழகத்தின்படி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நாளைக்கு சராசரியாக 125 கிராம் கீரை வகைகள், 100 கிராம் கிழங்கு வகைகள் மற்றும் 75 கிராம் இதர காய்கறிகளை அவசியம் நம்ம உணவில் உட்கொண்டாதான் நம்ம நீடித்த வாழ்க்கையை வாழ முடியும். இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில் மாடித்தோட்டம், அதாவது வீட்லேயோ இல்லைனா அலுவலக மாடியிலையோ வந்து நம்ம நமக்கு தேவையான சத்தான காய்கறிகளை நம்மளே நம்ம கண் முன்னாடியே வளர்த்துறனால நமக்கு நல்ல காய்கறிகள் கிடைக்கும். அதாவது நோய் தாக்காத காய்கறி மற்றும் பெஸ்டிசைட் ரெசிடியூன்னு சொல்லுவோம். எந்த கெமிக்கல் ஸ்ப்ரேயிங் எதுவுமே இல்லாமல் ஃபுல்லாகவே ஆர்கானிக் முறையில் கல்டிவேட் பண்ணுறதுக்கு உண்டான ஏதுவான சூழ்நிலையை நாமே கிரியேட் பண்ணும்போது நம்ம உடல் ஆரோக்கியத்தை நாமளே பேணி வளர்த்து கொள்ளலாம். மாடித்தோட்டத்துக்கு முதல்ல திட்டமிடல் வேண்டும் அவசியம். எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் திட்டமிடல் இல்லைன்னா அது சரிவர நமக்கு பயனளிக்காது. ஸோ என்ன பண்ணணும்னா முதலே ஒரு பேப்பரில் வந்து நம்மளே டிமார்க்கேட் பண்ணிக்கணும். அதாவது ரூஃப் கார்டனிங் அமைக்கும் போது எங்கே திறந்த வெளி மாடியில் பண்ணலாமா இல்லை கூரை தோட்டம் மாதிரி அமைத்து பண்ணலாமா, ஸோ எந்த பகுதியில் செடிகள் வைக்கலாம், எந்த நடைபாதை வைக்கலாம், வாட்டர் சோர்ஸ் எப்படி கேதர் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நம்ம கண்டிப்பாக அசியூம் பண்ணிவிட்டு முதலே எல்லாம் பிளான் பண்ணி தான் எக்ஸிக்யூட் பண்ணணும். மாடித்தோட்டத்தின் வகைகள் பார்த்திங்கன்னா 2 வகைகளை வந்து மாடித்தோட்டத்தை அமைக்கலாம். ஒன்று வந்து திறந்த வெளி மாடித்தோட்டம், நமக்கு ஈஸியான ஒன்று. இன்னொன்று பார்த்தீங்கன்னா கூரையிடப்பட்ட அல்லது நிழல் வலை குடில் மாடித்தோட்டம்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு நிழல் வலை குடில் மாடித்தோட்டம் தான் வந்து ரொம்ப ஏதுவாக இருக்கும், அது அட்வான்டேஜாகவும் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நேரடி சூரிய ஒளி, காற்று இதெல்லாம் இல்லாமல் பயிர்களுக்கு வந்து துரிதமாக, அதாவது 50% ஷேடை வந்து ப்ரொவைட் பண்ணுறதுக்கு அது ஏதுவாக இருக்கும். மேலும் நேரடி சூரிய ஒளி படும்போது நமக்கு ஒன்றா பயிர்கள் கருகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ 50% ஷேடு, லைட்டு இந்த மாதிரி இருந்துச்சுன்னா பயிர்கள் நல்லா வளர ஏதுவான சூழ்நிலையை க்ரியேட் பண்ணி கொடுக்கும். மேலும் பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் ரொம்ப குறைவாக காணப்படும். மேலும் அதிக மகசூலும் நம்ம கண்டெடுக்கலாம். அதான் பார்த்தீங்கன்னா மாடித்தோட்டம் திறந்த வழியை கம்பேர் பண்ணும்போது நிழல் வலை குடில் மாடித்தோட்டத்துக்கு கொஞ்சம் செலவு ஜாஸ்தியாக இருக்கும். பட் அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஈல்டும் சத்தான காய்கறிகளையும் காம்பன்சேட் ஆயிரும். ஸோ ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியும் பார்ப்போம். அதுக்குண்டான தேவையான இது வந்து திறந்த வெளி இடம் சொல்லியிருந்தேன். ஃபர்ஸ்ட்டு ஒரு குடும்பத்தில் 5 முதல் 6 நபர்கள் உள்ள குடும்பத்தில் நமக்கு 600 சதுரடி அளவு பரப்பளவு உள்ள ஏரியா இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே பயிரிடுறதுக்கு உகந்ததாக இருக்கும். மேலும் நமக்கு தேவையான காய்கறி, அதாவது ரொம்ப நம்ம சொல்லுவோம் ஹை வேல்யூ க்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம், அதெல்லாம் வேணால் நம்ம மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிட்டு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற தக்காளி, மிளகாய், கத்திரி போன்றது, கொடி வகை காய்கறிகள் மற்றும் பல்லாண்டு பயிர்னு சொல்கிற மொரிங்கா, பரவள்ளி ஆகியவை கூட நம்ம வந்து மாடியிலே வந்து வளர்க்க ஏதுவாக இருக்கும். அடுத்ததுக்கு தேவையான பயிர்கள் வளர்க்க தேவையான தொட்டி மற்றும் பாத்திகளை அரேஞ்ச் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தொட்டிகள் வந்து பொதுவாக நம்ம க்ராப்ஸோட ஸ்ப்ரெட்டை பொறுத்து சில பொதுவான தொட்டி 45-60 இல்லைனா 70 சென்டிமீட்டர் விட்டம் கொண்ட மற்றும் 20 முதல் 30 சென்டிமீட்டர் ஆழம் கொண்ட தொட்டிகள் மிகவும் உகந்ததாக கருதப்படுகிறது. மேலும் தொட்டியில் வந்து அந்த கீழே இருக்க அந்த எஞ்சிய தண்ணியை வெளியேற்றுறதுக்குன்னா சிறிய துவாரம் இருக்கிற மாதிரி கண்டிப்பாக அந்த தொட்டிகள் இருக்க வேண்டும். கீரை செடிகளெல்லாம் பொதுவாக 6-3 இல்லைனா 3-9.3 அடி நீளம் மற்றும் அகலம் கொண்ட பாத்திகள் அமைச்சு கூட கீரை செடியை வளர்க்கலாம். பாத்தியின் உயரம் பார்த்திங்கன்னா 1 முதல் 1.5 அடி உயரம் கொண்டதாக இருக்க வேண்டும். இது போல் மேலும் இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கீரையை வந்து செங்கல் சிமெண்ட் தொட்டி சுவர் அமைத்து கூட நம்ம பெர்மனன்ட் ஸ்ட்ரக்சராக வந்து க்ரோ பண்ணலாம். அடுத்ததாக நாற்றாங்கால். நாற்றாங்கால் பார்த்திங்கன்னா நாற்றுகளை வளர்த்துறதுக்கு இப்போ குழித்தட்டு முறை வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று வருகிறது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். இந்த குழித்தட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 0.2, 0.4, 0.6, 0.8 or 1 millimeter திக்னஸ் உடையவும் 1 முதல் 1.5 சென்டிமீட்டர் குழி அளவுகளுடன் தட்டுக்கள் மார்க்கெட்டில் கிடைக்கும். இது அத்தனையும் இருந்தாலும் பொதுவாக காய்கறியை க்ரோ பண்ணுறதுக்கு கமர்ஷியலாக நம்ம ஃபாலோ பண்ணுறது 0.8 millimeter திக்னஸ் மற்றும் 98 குழிகள் இருக்கும். ஒரு குழித்தட்டில் பார்த்திங்கன்னா 98 குழிகள் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியலாக அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து எக்கனாமிக்கலாக அதாவது பொருளாதார ரீதியாகவும் குறைவாக காணப்படும். அடுத்ததாக வளர் ஊடகம். வளர் ஊடகம் வந்து மேஜர் ரோல் ப்ளே பண்ணும். ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுக்குற அந்த மீடியாவை பொறுத்து தான் வந்து பயிரின் வளர்ச்சி மற்றும் மகசூல் வந்து சார்ந்து இருக்கும். நம்ம என்ன வளர் ஊடகம் மெயினாக யூஸ் பண்ணோம்னா மணல் கலந்த வண்டல் மண் மற்றும் மக்கிய தொழு உரை, இது மூணையும் 1:1:1 என்ற விகிதத்தில் எடுத்துட்டு மிக்ஸ் பண்ணி நீங்கள் வளர் ஊடகமாக பண்ணலாம். இப்போ அது வந்து நம்ம தென்னை நார்கழிவு வந்து ரொம்ப பிரசித்தி பெற்று வருகிறது. ஏன் தென்னை நார்கழிவோட இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறோம் அப்படின்னா தென்னை நாற்கழிவு வந்து அதோட தண்ணீர் உறிஞ்சும் தன்மை அதிகமாக இருக்கனால நம்ம ரெகுலராக வந்து வாட்டரிங் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு பதிலாக ஆப்ஷனலாக வந்து தென்னை நாற்கழிவு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அதிகமாக பயிரின் வளர்ச்சி துரித வளர்ச்சியாகவும் இருக்கும் மற்றும் நம்ம நடும்போது உங்களுக்கு வேகமான வளர்ச்சி மற்றும் அதிக மகசூல் தர வல்லது. நான் அடுத்தது சொன்ன மாதிரி நிழல் வலை. நிழல் வலைங்கிறது ரொம்ப மேஜரான பார்ட்டு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் அதோட டெம்பரேச்சர், லைட், அந்த பயிருக்கு தேவையான சூரிய ஒளி மற்றும் காற்று மற்ற இதர காரணிகள் அதை பொறுத்து தான் அமைஞ்சிருக்கு. இது எப்பயுமே வந்து நிழல் வலையில் நிறைய பர்சன்டேஜ் ஆஃப் வேரியேஷன் இருக்கும். 75%, 55-50% ஷேட் நட்டு நம்ம மார்க்கெட்டில் இதில் கடையில் இருக்கும். இது 50%னா நம்ம 50% ஷேடை மட்டும் சன்லைட் மட்டும்தான் வந்து அந்த பயிருக்கு தேவையானதை கொடுக்கும். நேரடி சூரிய ஒளி படும்போது பயிரோட வளர்ச்சி துரிதமாக அஃபெக்ட் ஆகும். அந்த 50% ஷேட் நெட் தான் வந்து நம்ம ரூஃப் கார்டனிங் மீன்ஸ் மாடித்தோட்டத்துக்கு ப்ரிஃபரபுளாக இருக்கும் என்றது ஆராய்ச்சி மூலமாகவும் கண்டுபிடிச்சிருக்கோம். மேலும் மாடித்தோட்டம் அமைக்க சில முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் எடுத்துக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறந்த வெளி மாடியில் வந்து அதாவது கீழே இருக்க வீடும் வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அந்த நம்ம அப்ளை பண்ணுற தண்ணீர் வந்து தரையில் உறிஞ்சி வீட்டுக்கு எதுவும் சேதாரம் இல்லாத மாதிரி இருக்கணும். தென் வளர் ஊடகம் வந்து குறைந்த எடைத்தன்மை கொண்டதாக இருக்கணும். அதிக எடைத்தன்மை இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பயிருக்கு உண்டான அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும். அதை இது பண்ணுறதுக்கு லெஸ் வெயிட் உள்ள நான் சொன்ன மாதிரி தென்னை நார்கழிவு இந்த மாதிரி அதோட மண்புழு மட்கூரம்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ எடை தெரியாது. மேலும் வளர் தொட்டிகளோ பாத்திகள் அமைக்கும் போது அதிக எடையை வந்து மாடி வீட்டில் இருக்க ஏரியாவுக்கு வந்து பகுதிக்கு வந்து அதிக ஸ்ட்ரெஸ் இல்லாமல் பார்த்துக்கணும். ஏன்னா இல்லைன்னா கீழே இருக்க வீடும் டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டு. மேலும் தண்ணீர் தேங்காதவாறு நமக்கு உண்டான அது ஃபெசிலிட்டியை வந்து நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். வளர் தொட்டி மற்றும் பாத்தி அடிப்பகுதியில் பார்த்திங்கன்னா சிறிய முதல்ல சொன்ன மாதிரி சிறிய துவாரம் அமைச்சுக்கிட்டோம்னா ஸோ அதில் இருக்க அந்த தண்ணி ஈஸியாக ட்ரெயின் ஆகும்போது நமக்கு பில்டிங்க்கு எந்த ப்ராப்ளமும் வராது. அதே மாதிரி நம்ம கூடுமான வரைக்கும் குறைந்த அளவு பொருள் கொண்டதே மாடித்தோட்டம், அதாவது இந்த மாதிரி லோகாஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லுவோம். நம்ம சாதாரண பிளாஸ்டிக் ஷீட்டு, தென் அந்த கார்போர்ட் பாக்ஸு, லோக்கலி அவைலபிள் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து செலவு வந்து குறையும். பட் க்ரோ பேக்ஸ்னு ஒன்று இருக்குது, அது வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அந்த பயிர் வளர்த்துறதுக்கு க்ரோ பேக்ஸ்னு நம்ம மார்க்கெட்டிலலாம் விற்கும். ஒரு பேக் வந்து 10-20 ரூபா வரைக்கும் இருக்குது, அதுக்கு மேலேயும் இருக்குது. ஸோ அதுக்குண்டான அந்த க்ரோ பேக்ஸுங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா சஃபிஷியண்டாக ஸ்டெர்லைஸ்டு மிக்சர், நான் சொன்ன அந்த கொக்கோ பிட், தென்னை நார்கழிவு, மண்புழு மட்கூரம், அதெல்லாமே ஃபில் பண்ணி இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் பல்லாண்டு பயிர் வளர்த்துறதுக்கு கூட வாய்ப்புகள் ஏதுவாக இருக்குது. போதுமானவரை ரசாயன உரங்களை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்ம ஆர்கானிக் மெட்டீரியல், அதாவது ஆர்கானிக் மெனியூர்னு சொல்லுவோம், இயற்கை உரங்களான பஞ்சகாவியா, தசகாவியா, மண்புழு மட்கூரம், கோழி எரு, இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பயிருக்கு வந்து தேவையில்லாத அபரீத வளர்ச்சியும் காணப்படும், தேவையில்லாத பூச்சி மற்றும் நோய் தாக்கங்கள் குறைந்து காணப்படும். மாடித்தோட்டத்திற்கு அடுத்ததாக என்னென்ன பயிர்கள் வந்து பயிரிடலாம்? எல்லா பயிர்களையும் மாடித்தோட்டத்துக்கு நம்ம கொண்டு வர முடியாது, மெயினாக காய்கறி பயிர்கள் அனைத்தையும் கொண்டு வரலாம். அதோடய லிஸ்ட்டை வந்து நான் சும்மா ப்ரீஃபாக சொல்கிறேங்க. தக்காளி பயிரில் பார்த்தீங்கன்னா நம்ம பருவம் வந்து மே ஜூன் இல்லை நவம்பர் டிசம்பர் நீங்கள் பயிரிடலாம். முக்கியமான ரகங்கள்னு பார்த்தீங்கன்னா PKM1 எங்களோட தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தின் மூலமாக ரிலீஸ் பண்ண சில வீரிய ஒட்டு ரகங்களான கோபிஹெச் 1, 2, 3. இதோட நாற்றோட வயது பார்த்தீங்கன்னா 90 முதல் 100 நாட்களில் வந்து உங்கள் மகசூல் கிடைக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா வீரிய ஒட்டு ரகமான அனைத்து கோபிஹெச் வகைகளும் உங்களுக்கு 100 நாள்லேயே மகசூல் வந்து ரெட்டிப்பு மகசூல், அதாவது இப்போ நாங்கள் பண்ண ஆராய்ச்சியின்படி சுமார் 86 டன் பர் ஹெக்டருக்கு வந்து எடுக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ரகத்தை ப்ரிஃபர் பண்ணி ரூஃப் கார்டனிங்கில் பண்ணும்போது உங்களுக்கு தரமான மற்றும் அதிக மகசூல் தரக்கூடிய வல்லதாக அமையுது எங்களோட வீரிய ஒட்டு ரகமான கோபிஹெச் 1, 2, and 3. அடுத்ததாக கத்திரி. கத்திரியும் பார்த்தீங்கன்னா டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதம் பயிரிட ஏற்றது, இல்லைனா மே ஜூன் மாதம் பயிரிடலாம். முக்கியமான வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கோ 2 ரகம் மற்றும் கோபிஹெச் 1 ஹைப்ரிட் ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இப்போது ரீசண்டாக 2016 நாங்கள் கிராஃப்டிங், அதாவது ஒட்டுக்கட்டு முறையும் பிரசித்தி பெற்று அதையும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்கோம். அந்த கோபிஹெச் 1 வந்து நீங்கள் மாடித்தோட்டத்தில் நீங்கள் வளர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியான காய்கறியை வந்து, அதாவது 8 முதல் 12 kg காய்கறி மகசூலாக பெறலாம் ஒரு பிளான்ட்லேருந்து. மிளகாய் பார்த்திங்கன்னா ஜனவரி பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் பயிரிடலாம் மற்றும் ஜூன் ஜூலை செப்டம்பர் 3 மாதங்களையும் நீங்கள் க்ரோ பண்ணலாம். மேஜரான வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட வீரிய ஓட்டு ரகமான கோ 1 ஹைப்ரிட், இது 150 முதல் 180 நாட்கள் பருவ நாட்களாகும். அடுத்ததாக வெண்டை. வெண்டையில் வந்து மேஜர் ப்ராப்ளம் எல்லாத்துக்குமே தெரியும், வைரஸ் தேமல் நோய். இது வந்து அதிகமாக மகசூல் இழப்பீடு ஏற்படுறதுனால இது ஜூன் ஆகஸ்ட் மற்றும் பிப்ரவரி மாதங்களில் பயிரிட்டுறோம். அதாவது சம்மர் அப்ரோச் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பயிரிட்டு எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட தேமல் நோயோட தாக்கம் வந்து குறைந்து காணப்படும். இந்த மாதிரி பயிர் வந்து 80 முதல் 90 நாட்களில் நீங்கள் அறுவடை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக குத்து அவரை. இது வந்து ஆண்டு முழுவதும் நீங்கள் பயிர் பண்ணலாம். இதெல்லாம் ஈஸியான மெத்தட் ஃபார் க்ரோயிங், மாடித்தோட்டத்தில் வளர்த்ததுக்கு ஒரு முக்கியமான பயிராகும். வெரைட்டி வந்து நாங்கள் கோ GB 14 அப்படிங்கிற வெரைட்டியை வந்து ரகத்தை ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது விதை மூலமாக பயிர் பெருக்கம் படப்படுகிறது, 90 நாட்களில் நீங்கள் அறுவடை செய்யலாம். அடுத்ததாக நான் சொன்ன பல்லாண்டு பயிரான முருங்கை. முருங்கை வந்து ஜூலை அக்டோபர் மாதங்களில் பயிரிட ஏற்றது. மெதுவான ரகம் பார்த்தீங்கன்னா PKM1. பொதுவாக PKM1 ரகம் தான் வட இந்தியா முழுவதும் பிரசித்தி பெற்று வருகிறது. 1 முதல் 2 ஆண்டுகளில் நீங்கள் அறுவடை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக சின்ன வெங்காயம். ஏப்ரல் மே மாதம் மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பயிரிட ஏற்றது. பொதுவாக சின்ன வெங்காயம் வந்து நம்ம குமிழ் மூலமாக தான் பயிர் பெருக்கம் பண்ணுவோம். ஒரே ரகம் இதுவரைக்கும் இந்தியாவிலேயே கோ ஆனியன் 5 நம்ம தமிழ்நாடு பல்கலைக்கழகத்தின் மூலமாக வெளியிடப்பட்ட ரகம் விதை மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணுறது என்று ஆராய்ச்சி மூலம் வெளியிட்டு வெரைட்டியாகவும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஈல்டும் நல்லாயிருக்கு. இது வந்து 240 நாளில் நீங்கள் அறுவடை மேற்கொள்ளலாம். கொத்தவரை பார்த்தீங்கன்னா ஜூன் ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பர் மாதங்களில் பயிரிட ஏற்றது. வெரைட்டி நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பூசா நவ் பகார், 80 முதல் 90 நாட்களில் அறுவடை மேற்கொள்ளலாம். அடுத்ததாக கருவேப்பிலை. கருவேப்பிலை வந்து ஜூலை ஆகஸ்ட் மாதங்களில் பருவ காலமானது. செங்காம்பு வெரைட்டியும் நாங்கள் ஆராய்ச்சி மூலமாக ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கோம். இது 5 முதல் 8 ஆண்டுகள் வரைக்கும் வயதுள்ள பயிராகும். நம்ம நார்மலாக கீரை வந்து நம்ம அதிக விட்டமின் கொடுக்கறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். சத்துள்ள காய்கறியில் பச்சை காய்கறி வகைகளான கீரை வந்து முக்கிய தன்மை கொண்டது. இது ஆண்டு முழுவதும் பயிரிடலாம். நம்ம இதுவரைக்கும் தமிழ்நாட்டு வேளாண் பல்கலைக்கழகத்திலிருந்து சுமார் 5 வெரைட்டி வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கோம். கோ 1, கோ 2, கோ 3, கோ 4 மற்றும் கோஃபை இவை அனைத்துமே விதை மூலம் பயிர் பெருக்கம் பற்றது. 25 முதல் 50 நாட்களில் வந்து நீங்கள் அறுவடை பண்ணலாம். இது வந்து 15 டேஸ் ஒன்ஸு நீங்கள் கிளிப்பிங் பண்ணிக்கலாம். கிளிப்பிங்கிறதுனா கிள்ளி கிள்ளி விட்டாலும் அது ரீக்ரோத் வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 மாதம் வரைக்கும் நீங்கள் சத்துள்ள கீரையை வந்து அறுவடை பண்ணிக்கொள்ளலாம். அடுத்ததாக சக்கரவர்த்தி கீரைன்னு வந்து ஊட்டியில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. இதுலேயும் அதிகமாக வந்து வைட்டமின் சத்துக்கள் மற்றும் மினரல் தாது சத்துக்கள் அதிகமாக இருக்குதுன்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது ஊட்டி ஒன்றுங்கிற சக்கரவர்த்தி கீரை வெரைட்டியை வந்து நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். இது 130 முதல் 145 நாட்கள் வரைக்கும் பருவ காலம் கொண்டது. நீங்கள் வந்து இதையும் கிளிப்பிங் டைப் நான் சொன்ன மாதிரியே கீரை வகைகள் போலவே இதையும் நீங்கள் கிளிப்பிங் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். பசலை கீரையும் ஆண்டு முழுவதும் ஊட்டி ஒன் வெரைட்டியை நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். புதினா வந்து லோக்கல் வெரைட்டி, குச்சி மூலமாக பயிர் பெருக்கம் பற்றது. 2 ஆண்டுகள் வரைக்கும் வச்சு நீங்கள் அறுவடை பண்ணிகிட்ருக்கலாம். கொத்தமல்லியோட பருவம் பார்த்திங்கன்னா ஜூன், ஜூலை மற்றும் அக்டோபர். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற பரிந்துரைக்க வேண்டிய வெரைட்டி வந்து கோ CR4 அண்ட் கோ3, 30 முதல் 50 நாட்கள் வயதுடையது. அடுத்ததாக வெந்தயம் ஜூன், ஜூலை மற்றும் அக்டோபர் நவம்பரில் கோ1 கோ2 வெரைட்டியை விதை மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணிக்கலாம். 30 முதல் 50 நாட்களில் இதுவும் கிளிப்பிங் டைப் மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் ரெகுலராக அன்னன்னைக்கு தேவையான காய்கறிகளை ஃப்ரெஷ்ஷாக வீட்டிலே சமைக்கிறதுக்கு இந்த மாதிரி கீரை வகைகள் பெரிதாக உதவுகின்றது. அடுத்ததாக பாகல் பார்த்திங்கன்னா ஜூலை மற்றும் ஜனவரி மாதம் பயிரிட ஏற்றது. நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுற வெரைட்டி கோ BGOH1, இது விதை மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணுறாங்க, 60 முதல் 70 நாட்கள். அடுத்ததாக குடைமிளகை ஆண்டு முழுவதும் பயிரிட ஏற்றது. பரிந்துரைக்கப்பட்ட ரகமானது இந்திரா மற்றும் பாம்பே. இது நாற்று மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணப்படுகிறது. இதோட வயது பார்த்திங்கன்னா 120 முதல் 140 நாட்கள். அடுத்ததாக வெள்ளரி ஆண்டு முழுவதும் பயிரிட ஏற்றது. நாங்கள் ரிலீஸ் பண்ணுற ஒரே ரகமான கோவன் வந்து விதை மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணலாம். பயிரோட காலம் 90 முதல் 100 நாட்கள். பீர்க்கன் புடலை அதுவும் ஆண்டு முழுவதும் பயிரிட ஏற்றது. பீர்க்கனில் பார்த்திங்கன்னா கோ1 கோ2 வெரைட்டி ரிலீஸ் பண்ணியிருக்கோம். இதை விதை மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணலாம். 150 முதல் 160 நாட்கள் பயிரின் பருவமானது. புடலையும் ஆண்டு முழுவதும் இதில் வெரைட்டி பார்த்திங்கன்னா PLR LG1 PKM1 கோ1 கோ2, இதுவும் விதை மூலமாக பயிர் பெருக்கம் பண்ணப்பட்டது. 150 முதல் 160 நாட்கள். இங்கெல்லாம் முள்ளங்கி வருமானு யோசிக்கிறீங்க, பட் வின்டர் சீசனில் வந்து முள்ளங்கி வந்து கண்டிப்பாக பயிரிடலாம். நவம்பர் டிசம்பரில் பண்ணிங்கன்னா நம்ம கோவன் வெரைட்டி நல்ல ஈல்டு கொடுக்கக்கூடியது. ஸோ இந்த மாதிரி குளிர் சார்ந்த காய்கறிகளை வந்து நீங்கள் எங்கே ஊட்டி தான் ஊட்டியில் தான் வரும், ஏற்காட்டில் தான் வரும்னு நினைக்காம நீங்கள் வின்டர் சீசனில் கோயம்புத்தூர் இந்த மாதிரி டிராபிக்கல் ஏரியாஸ்லேயும் நல்ல க்ரோத் வரும். நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ரைஸ் பண்ணி நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ ஈல்டு எடுத்திருக்கோம். அதே மாதிரி தான் முட்டைக்கோஸ், காலிஃப்ளவர் எல்லாருமே வின்டர் சீசனில் நல்லா வரக்கூடியதுங்க. இது வரைக்கும் நம்ம மாடித்தோட்டத்துக்கு உகந்த பயிர்கள் பார்த்தோம். இதனால் என்ன பயன்கள்னு ப்ரீஃபாக பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான அனைத்து காய்கறிகளும் நம்ம வீட்டிலேயே வந்து நம்ம கண்ணு முன்னாடியே உற்பத்தி ஆகிறனால நமக்கு அந்த பெஸ்டிசைட் ரெசிடியோ நம்ம எதுவும் அப்ளை பண்ணாதனால தரமான காய்கறிகளை நம்மளை உட்கொள்ள ஏதுவாக இருக்கிறது. ஸோ அதனால் நம்ம சந்தையை நம்பி இருக்காமல் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்களை நாமளே சத்துள்ள காய்கறிகளை வீட்டிலேயே வளர்த்து பயன்பெறலாம். அதோட உற்பத்தி ஆகும் செலவும் பார்த்திங்கன்னா பெருசாக வாங்குகிற செலவை விட குறைஞ்சி தான் இருக்கும். நம்ம ஏன்னா ஆர்கானிக்காக இயற்கை முறையில் போகும்போது உங்களுக்கு அதிக அளவில் வந்து செலவு ஏற்படாது. ரசாயன பொருட்கள் அதாவது பெஸ்டிசைட் ரெசிடியூ இல்லாமல் சத்தான காய்கறிகளை நம்ம உட்கொள்ளலாம். அதனால் வீட்டுக்கு அழகு சேர்க்கறதும் இல்லாமல் வீட்டில் குளுமையாக வைக்கிறதாம அதோட மின் உபயோகமும் குறையும். அது ஒரு ஹாபியாக அதாவது பொழுதுபோக்கு அம்சமாகவும் வீட்டில் உள்ள ஹவுஸ் ஒய்ஃப் வந்து லாபகரமான பொழுதுபோக்கு என்று கூட சொல்லலாம். இந்த மாதிரி மாடி தோட்டம் அமைத்தால் உங்கள் வாழ்க்கை தோட்டம் சிறப்பாக அமையும் என்று கூறுவதில் பெருமை கொள்கிறது. மாடி தோட்டத்தை எனவே மக்கள் அனைவரும் தங்கள் வீட்டின் மாடியில் சத்தான மற்றும் செழிப்பான காய்களை உற்பத்தி செய்து ஆரோக்கியமான உணவினை உட்கொண்டால் நோய் நொடியின்றி தேக ஆரோக்கியத்துடன் நீடித்த ஆயுளை பெற்றிடலாம். நன்றி.